ஆண்டவன் கற்பனையில் கொண்டு எளிமை இனிமை புலமை கனியும் அழகிய கவி வடிக்கக்கூடிய யாழ் அகத்தியனுடைய செல்லாத நாணயம் இன்னொரு கண் நாளைகளின் நறுமணம் என்னதியில் முன்பரிசல் என்ன என்கின்ற பஞ்ச கவி நூல் வெளியீட்டு நிகழ்வரங்கில் தலைநூரை நிகழ்த்துவதற்காக இன்றைய நிகழ்வுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கவிஞரும் யாழ் மாநகர சபை ஆணையாளருமான கவிஞர் இந்த தேசிய அவர்களை அன்போடு அழைக்கின்றோம்.
செல்லமுத்து வெளியீட்டகத்தினுடைய ஏற்பாட்டிலே லண்டன் வாழ் படைப்பாளி யாழ் அகத்தியன் அவர்களுடைய 5 நூல்கள் வெளியீட்டு நிகழ்வுக்கு பிரதம விருந்தராக கலந்து சிறப்பிக்கின்ற அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய பேராசிரியர் ரகுநாதன் அவர்களே, இந்த நிகழ்விலே சிறப்பு விருந்தர்களாக கலந்து சிறப்பிக்கின்ற பெரியோர்களே, கௌரவ அதிதிகளாக கலந்து சிறப்பிக்கின்ற பேராளர்களே, இந்த நூல் வெளியீட்டினுடைய அச்சாணியாக திகழ்கின்ற எங்கள் அன்புக்குரிய செல்லமுத்து வெளியீட்டகத்தினுடைய ஸ்தாபகர் புரட்சி அவர்களே, இந்த நிகழ்விலே ஆசிரியை வழங்கி அமைந்திருக்கின்ற ஐயா அவர்களே, இந்த நூல்கள் பற்றிய நயப்புரைகளை ஆற்ற வந்திருக்கின்ற பெரியோர்களே, இங்கே கூடியிருக்கின்ற அன்புக்கினியவர்களே, கவிதை ஆர்வலர்களே, யாழ் அகத்தியன் அவர்களுடைய உறவுகளே, ஆர்வலர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். காண்டீபன் என்ற இயற்பெயர் கொண்ட யாழ் அகத்தியன் அவர்களுடைய இந்த 5 நூல்களுடைய வெளியீடு அவருடைய பிரசன்னம் இல்லாத போதும் இங்கே எங்களுடைய யாழ் மண்ணினுடைய தலைமை கல்வி பீடமாக விளங்குகின்ற அல்லது தலைமை கல்வி களஞ்சியமாக விளங்குகின்ற எங்களுடைய யாழ் நூலகத்திலே இங்கே வெளியிடப்படுவது மிகுந்த பொருத்தமானது. முகநூலிலே நன்கு அறியப்பட்ட யாழ் அகத்தியன் அவர்கள் இந்த மண்ணினுடைய மைந்தர். புங்குடுதீவனுடைய புங்குடுதீவை சொந்த இடமாக கொண்டு பின்னர் முல்லைத்தீவிலே வாழ்ந்து எங்களுடைய நாட்டிலே ஏற்பட்ட பல்வேறு இடர்பாடுகள் காரணமாக புலம்பெயர்ந்து பிரான்ஸ் நாட்டுக்கு சென்று தற்போது லண்டனிலே வதிந்து வருகிறார். அவருடைய கவிதைகள் தொடர்ச்சியாக முகநூல்களிலே பல்வேறு இதழ்களிலே வெளிவந்திருக்கின்றன. இன்று அவை 5 நூல்களாக இங்கே தொகுக்கப்பட்டு இங்கே வெளிவருவது சிறப்புக்குரியது. செல்லாத நாணயம், இன்னொரு கண், என்னதியில் உன் பரிசல், நாளைகளின் நறுமணம், என் நகல் நீ என்ற இந்த 5 நூல்கள் ஒன்றாக இங்கே இந்த நூல்களை நீங்கள் பார்க்கலாம். 5 in 1 என்று சொல்லியிருக்கிறார்கள். 5 அதாவது 5 சேர்ந்த ஒரு தொகுதியாக 2 in 1 கேள்விப்பட்டிருக்கிறோம். இங்கே 5 in 1 ஆக இங்கே வெளிவருவது ஒரு முக்கியமான நிகழ்வாக நான் பார்க்கின்றேன். யாழ் அகத்தியனுடைய கவிதைகள் பலவற்றை நாங்கள் முகநூல்களிலே பார்த்திருக்கின்றோம். அவருடைய படைப்புகள் பற்றி இங்கே பலர் பேச இருக்கிறார்கள், எனவே அதை பற்றி நான் பெரிதாக கூறுவதற்கில்லை. என்றாலும் இன்றைய கவிதை துறையிலே, புது கவிதை துறையிலே புது கவிதையாளர்களாக திகழ்கின்ற பலரிலே இளையோர்களிலே யாழ் அகத்தியனும் ஒருவர் என்பது முக்கியமானது. அவருடைய பல கவிதைகளை நான் பார்த்திருக்கிறேன். அவருடைய ஒரு கவிதைகள் மிகவும் எளிமையாக, மிகவும் ஆழமாக, ஆர்ப்பாட்டம் இல்லாமல் எங்களுடைய வாழ்க்கையினுடைய பல்வேறு பரிமாணங்களை தொட்டு செல்பவையாக இருக்கின்றன. ஒரு கவிதை எழுதியிருக்கிறார், பிச்சைக்காரர்களில் பிழைக்க தெரிந்தவர்கள். பிச்சைக்காரர்கள் பிச்சை எடுப்பார்கள், அவர்களிலே பிழைக்க தெரிந்தவர்கள் யார் என்றால் மாப்பிள்ளைகள் என்று சொல்லுகிறார். இது மாப்பிள்ளைகள் பல பேர் இங்கே இருக்கிறார்கள். எனவே மாப்பிள்ளைகள் பிச்சை எடுத்துக்கிறார்கள், சீதனம் வாங்கியிருக்கிறார்கள். அதிலே பிழைக்க தெரிந்தவர்கள் யார் என்றால் மாப்பிள்ளைகள். நான் நினைக்கிறேன் பிச்சைக்காரர்களிலே பிழைக்க தெரியாதவர்களால் மாப்பிள்ளைகள் நான் நினைக்கின்றேன். என்றால் இன்றைய நிலை அப்படித்தான் இருக்கிறது. இன்னொரு ஒரு ஹைகூ மாதிரி, அல்லது ஹைகூ என்று சொல்ல முடியாத ஒரு மிக சுருக்கமான ஒரு கவிதை ஒன்று. கொடியில் பூத்து குலுங்குகிறது பூ போட்ட சேலை. இது ஒரு இன்றைய இந்த புதிய பல உத்திகளை நாங்கள் கவிதை துறையிலே பார்க்கிறோமே, அதிலே கொடியிலே பூத்து குலுங்குறது என்னென்று பார்த்தால் பூ போட்ட சேலை தான். இப்படி ஒரு இந்த கவிதையே ஒரு புதுமையாக சொல்லுகின்ற இன்னொன்றை சொல்லுகிறார். இந்த கல்லறை வாசகங்கள் படைக்கின்ற ஒரு தன்மை இருக்கிறது. என் கல்லறை மீது எதுவும் எழுதிவிடாதீர்கள், கண்ட ஒரு வியப்பு. இந்த கல்லறையில் ஒரு ஒன்றும் எழுதிவிடாதீர்கள் என்று சொல்லுகிறாரே, என்ன விஷயம் என்று பார்த்தால் வாசிக்கும் படத்தில் எழுந்தாலும் எழுந்து விடுவேன். ஏதாவது எழுதிவிட்டீர்கள் என்றால் எனக்கு வாசிக்கிற பணி, எழுந்தாலும் அதை வாசிக்கிறதுக்கு எழும்பிடுவேன், கல்லறையில் இருந்து எழும்பி விடுவேன் என்று சொல்லுகிறார். இப்படி இந்த ஒரு ஒரு ட்விஸ்டாக, அதாவது ஒரு ஒரு விஷயத்தை சொல்லி அதிலிருந்து ஒரு நாங்கள் எதிர்பாராத ஒரு ஒரு ஃப்ளாஷாக சொல்லுகின்ற ஒரு கவிதை முறை ஒன்று இந்த 70களிலே வந்திருந்தது. அப்போ அந்த கவிதை பாணியை பின்பற்றி எழுதுகின்ற ஒரு இளைய படைப்பாளியாக எங்களுடைய யாழ் அகத்தியர் அவர்கள் விளங்குகிறார்கள். இந்த கவிஞருடைய இடம் என்ன, அல்லது இந்த கவிஞர் இன்று புலம்பெயர்ந்து வாழ்கின்றார், அவர் இங்கே இந்த சூழலிலே வளர்ந்து இந்த நிகழ்விலே பங்கு பெற்றாத போதும் அவருடைய நூல்கள் இங்கே வெளியிடப்படுகின்றன என்பது மிக முக்கியமான விடயமாக இருந்த போதும், இன்று எங்களுடைய கவிதை துறையிலே யாழகத்தியனுக்குரிய இடம் என்ன என்பதை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும். அதை பற்றி இங்கே விமர்சகர்கள் பலர் சொல்ல இருக்கிறார்கள். எங்களுடைய கவிதை பாரம்பரியம் என்பது சாதாரண பாரம்பரியம் அல்ல, அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய தமிழர்களுடைய கவிதை பாரம்பரியம் என்பது 2000 ஆண்டு செழுமை மிக்க கவிதை பாரம்பரியம். ஆங்கில மொழி வந்தது 400 வருஷத்துக்கு முன்னர். இந்த 400 வருடத்துக்கு முன்னர் இருந்த ஆங்கில மொழி இன்று வாசித்தால் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் கிட்டத்தட்ட வள்ளுவருடைய திருக்குறள் சொல்லுகிறார்கள் 1000-1500 வருடங்களுக்கு முற்பட்டது என்று. நான் வரலாற்று ஆசிரியன் அல்ல, எனக்கு அதை பற்றின சரியான காலக்கணிப்பு தெரியாது. என்றாலும் இன்றும் நாங்கள் அந்த வள்ளுவருடைய ஒரு மிக தொன்மையான குறளை நாங்கள் இன்று மிக இலகுவாக புரிந்து கொள்ள முடியும். கம்பனுடைய காலத்தை சொல்லுகிறார்கள் 200 வருடங்களுக்கு முன்னர் என்று. கம்பனுடைய கவிதையினுடைய செழுமையை இன்று என்னதான் நவீனம் எல்லாம் பின்னவீனம் உணர்ச்சியை பற்றி கலைக்கிற எவருமே அந்த எல்லைகளை தொட முடியாது இருக்கிறது. எனவே மிகப்பெரிய ஒரு கவிதை பாரம்பரியம் எங்களுடைய தமிழுக்கு இருக்கிறது. அதை யாரும் புறந்தள்ளி தூக்கி எறிந்து விட்டு செல்ல முடியாது. அப்படி ஒரு மிகப்பெரிய செழுமையான கவிதை மரபுக்கு சொந்தக்காரர்கள் நாங்கள். அதை தாண்டி எங்களுடைய ஈழத்து தமிழ் கவிதை என்பதற்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கு, அதுவும் வேறும் தூக்கி எறிகிறது. இதெல்லாம் வெறும் உணர்ச்சி வசமான பாட்டு, இதெல்லாம் அப்படி இருக்கு, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதில் வெறும் ஜாப்பு தான் கிடக்கு என்று தூக்கி எறிந்து போட்டு போக முடியாது. என்றால் ஒரு மிக செழுமையான ஒரு இழத்து தமிழ் கவிதை பாரம்பரியம் இருக்காது சொல்லுகிறார்கள். இழத்து புலம்பெயர்ந்தவர்களே தோங்கினது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் எங்களுடைய 50களிலே ஈழத்துக்கு கவிதைக்கு என்று ஒரு ஒரு செழுமையான வரலாறு தோங்கியது. பலர் இருக்கிறார்கள், அதுக்கு முந்தைய காலத்தில் பலர் இருக்கிறார்கள். ஆனால் 50களிலேதான் நவீன அல்லாட்டி புதுமையான எங்களுடைய தமிழ் கவிதையினுடைய தொடர்ச்சி ஒன்று ஆரம்பமாகிறது. அதிலே மூலவர்களாக மகாகவி முருகையன் நீலாவணனை கருதுகிறோம். அந்த தொடர்ச்சி இன்று வரை மிக பிரபலமான உலகம் முழுவதும் புகழ்பெற்ற எத்தனையோ கவிஞர்களை எங்களுடைய மண், அதாவது எங்களுடைய வடக்கு கிழக்கு மண், அதாவது தமிழ் ஈழத்திலே தமிழ் பேசுகின்ற கவிஞர்கள், அதிலே நாங்கள் இன்று மிக நல்ல முறையிலே முஸ்லிம் படைப்பாளிகளை இணைத்துக் கொள்ளலாம், சோலைக்கிளி போன்ற மிகச்சிறந்த கவிஞர்கள். எனவே அந்த ஒரு மிகச்செழுமையான ஒரு கவிதை பாரம்பரியம் எங்களிடம் இருக்கிறது. அந்த தொடர்ச்சியாக இன்று இளையவர்கள் மிக சுலபமாக முகநூலிலே கவிதை எழுதி விடுகிறார். இன்று மிக சுலபமான விஷயம் என்ன, கவிஞராகிற சுகம். நான் இங்கே வந்தபோதும் கதைத்தேன், ஒரு டாக்டர் ஆகிறேன்னா எக்ஸாம் எழுதணும், கட் அவுட், என்ட்ரன்ஸ், 5 வருஷம் படிச்சு வெளியில வந்தா தான் டாக்டர். ஆனால் நாங்கள் இலகுவாக கவிதை எழுதிவிடலாம், அது குறையல்ல என்றால் இன்று அப்படியான போக்கிலே தான் நாங்கள் இன்று பலரை இனம் காண்கின்றோம். இன்று இவற்றிலே எத்தனையோ பேர் மிக இளைய படைப்பாளிகள் மிகச்சிறந்த கவிதைகளை கொண்டிருக்கிறார்கள். எனவே இன்றைய இந்த சூழலிலே என்னுடைய யாழகத்தியனுடைய இந்த நூல் வெளிவருவது ஒரு மிக முக்கியமான விஷயமா நான் பார்க்கிறேன். இன்றைய இளைய படைப்பாளிகள் அதிலும் எங்களுடைய ஈழத்து கவிதை என்பதை தாண்டி இன்று எங்களுடைய கவிதை அடுத்த வியாபகத்துக்கு போயிருக்கிறது. புலம்பெயர்ந்த கவிஞர்கள் புலம்பெயர்ந்திருக்கின்ற எங்களுடைய மண்ணிலே பிறந்து இங்கே வேரை ஊன்றிக்கொண்டு அங்கே கிளைவிட்டிருக்கின்ற கவிஞர்கள் இருக்கிறாங்க. நேற்று கூட ஒரு கவிதாயினியுடைய நூல் வெளியீட்டுக்கு சென்றிருந்தேன். அவர் ஜெர்மனியில், இங்கே இந்த மண்ணை சேர்ந்தவர் ஜெர்மனியில் இருக்கிறார். அப்ப இன்று அகத்தியனுடைய நூல் வெளியிடப்படுகிறது. நேற்று அந்த வெளியிட்டு விடாமல் சொன்னார், நாங்கள் வெளிநாடுகளுக்கு போய் முந்தி காசு அனுப்பி கொண்டிருந்தோம் இருந்தவர்கள் இன்று கவிதை அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். இங்கே இவர் அப்படிதான் லண்டன்ல இருந்து கவிதை அனுப்பி விட்டுருக்காரு எங்களுக்கு. பாரதி சொன்னான், சென்றிடுவீர் எட்டு திக்கும் சேர்த்திடுவீர் செல்வங்கள் எல்லாம் கொண்டு வாங்க. ஒன்றுதான் பாரதி சொன்னார். இப்ப எங்களுக்கு வெளியில இருந்து இப்ப கவிதை வந்து ஒன்று நான் இங்கே சொல்லிக் கொள்வது, வெளியில இருந்து கவிதை வரவோனும், வெளிநாட்டு இலக்கியங்கள், வெளிநாட்டு முயற்சிகள், வெளிநாட்டு நுட்பங்கள் நாங்கள் கொண்டு வர வேண்டும். அதே போல எங்களுடைய மண்ணினுடைய, எங்களுடைய யாழ் மண்ணினுடைய, அல்லாட்டி எங்களுடைய ஈழத்தமிழ் கவிதைக்குரிய வாசம் ஒன்று இருக்கிறது. அதை யாரும் தூக்கி எறிஞ்சிட்டு போயிடல, அது ஒன்றும் இல்லையன்னு சொல்லி போட்டு போக முடியாது. சொல்லி போட்டு போறா, ஆனால் அப்படி உண்மையாக அது இருக்கும். ஏனென்றால் இவருக்கு மகாகவி முருகையன், புதுவரத்திரதுரை, சோப்பா, கல்வியல் குமார் சார் ஒரு பெரிய பாரம்பரியம். அந்த அந்த பண்பு இன்று எங்கும் பார்க்க முடியாது. ஒரு பேச்சோசை பண்பு, ஊரெல்லாம் கூடி ஒரு தேர் எடுக்கிறதே வாருங்கள் நாங்கும் பிடிப்போம் வடத்து என்று வந்தான் ஒருவன் என்று மகாகவி பாடினானே, பாலாய் பொழிகிறது பௌர்ணமி நாள் என்று சோபா பாடினாரே, அப்படி புதுவையினுடைய எத்திரியோ பாட. இதெல்லாம் ஒரு பேச்சோசை பண்புடைய எங்களுடைய மண்ணுக்குரிய தனித்துவமான கவிதை பண்பொன்று இருக்கிறது என்பதை யாரும் தூக்கி எறிந்து விட்டு போக முடியாது. எனவே அந்த பண்பில் இருந்து எங்களுடைய கவிதை கிளைக்க வேண்டும். எங்களுடைய இளைய தலைமுறை எங்களிடம் எல்லாம் நாங்கள் மூணு உள்ள நாலு வரி எழுதி போட்டு இதுதான் கவிதை என்று கொண்டிருக்க முடியாது. எங்களிடம் மிகப்பெரிய செழுமையான பலம் இருக்கிறது, செழுமையான கவிதை, உலக கவிதைகளுக்கு எல்லாம் சவால் படக்கூடிய கவிதை இருக்கிறது எங்களிடம் இருக்கிறது. அதை யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. எனவே அந்த பரிச்சயத்தோடு நாங்கள் எங்களுடைய கவிதைகளை, எங்களுடைய கவிதைகளை முன்னெடுக்க வேண்டும். எங்களுடைய இளைய தலைமுறையினர் இப்படியெல்லாம் இருக்கிறது என்று கொண்டு மேற்கிளம்ப வேண்டும். எனவே நான் இந்த இடத்திலே எங்களுடைய அகத்தியனவர்களுடைய கவிதைகளுடைய ஒரு சில பரிமாணங்கள், ஒரு ரெண்டு மூன்று சாம்பிள் சொன்னேன், உங்களுக்கு உதாரணங்களை சொன்னேன். அதை தாண்டி அகத்தியன் இன்னும் எங்களுடைய இளத்து தமிழ் கவிதை பாரம்பரியத்துக்கு அவர் இன்னும் எங்களுக்கு பல புதிய முயற்சிகளை செய்ய வேண்டும். அதில் எங்களுடைய வாசம், எங்களுடைய ஈழத்து கவிதையினுடைய அந்த வாசத்தோடு கவிதை படைக்கின்ற ஒரு தலைமுறை இங்கே உருவாக்க வேண்டும் என்று இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கிறேன். இந்த முயற்சிகளை எல்லாவற்றையுமே முன்னெடுத்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய புரட்சியை, முயற்சியை எடுக்கின்ற புரட்சியை நாங்கள் புறந்தள்ளிவிட முடியாது என்ற அவருடைய பணி, பெரிய பணி. இங்கே வள்ளுவரை பற்றி சொன்னேன், ஆனால் வள்ளுவர் புறத்தில் இருந்து இன்று எங்களுடைய இலக்கியம் கவிதைக்கான ஒரு ஒளி தெரிந்து கொண்டிருக்கிறது. அவர் எடுத்த முயற்சிகள் பலர் அதை மிக வெறும் புலிலாம் சேவையில்லா வேலை பார்க்கிறாரு சொல்லலாம், அப்படி இருக்கிறார்கள் பலர் இருக்கிறார்கள். ஒன்றுமில்லை இதுக்கு ஒன்றுமில்லைன்னு சொல்ற இருக்கிற மாக்கள் அதை பற்றி இன்னும் கவலைப்படுது. அவருடைய நானே தூக்க முடியாத கவிதை, எனக்கு என்னாலே தூக்க முடியாத ஆயிரம் ஆயிரம் கவிஞருடைய தொகுப்பு, அது ஒரு உண்மையிலே அதனுடைய அந்த அந்த முயற்சி, அந்த எடுத்த முயற்சியை யாரும் புறக்கணித்து அல்லது அதை ஒரு மிகச்சாதாரணமாக இடைபெற முடியாது. அதே போல அது மட்டுமல்ல, அதே ஒரு பகீரத பிரயத்தனம் சொல்றோம், பகீரத பிரயத்தனம் என்றால் ஒரு பற்றி முயற்சி, அது முடிஞ்சு அடுத்த மாசம் பார்த்தா அடுத்த தொகுப்பு வருது, அதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த தொகுப்பு வருது. இப்படி தொடர்ச்சியாக எங்களுடைய இந்த மண்ணிலே கலை வளர வேண்டும் என்று முயற்சி எடுக்கிறவர்கள் பலர் இருக்கிறார்கள். நேற்று இந்த விழாவிலே அரசாங்க அதிபர் அவர்கள் தலைமை தாங்கினார். நான் இங்கே வந்தபோதும் எங்களுடைய தமிழ்ந்தனுக்கு சொன்னேன், அவர் சொன்னார் இலக்கியம், அவருக்கு இந்த இலக்கிய முயற்சிகளை பற்றி பெரிய அனுபவங்கள் இல்லை. அவர் சொன்னார் இலக்கியவாதிகள் தாங்கள்லாம் பெரியாக சொல்லிக் கொண்டு சின்ன வட்டத்துக்கு சண்டை பிடிச்சு கொண்டிருக்கிறார்கள் தானே, செயற்படுகிறார்களா? நான் பெரியார், நான் இந்த கவிதை தான் தரம், மற்றவன் எல்லாம் ஒன்று உங்களுக்கு தெரியாது என்று சொல்றவர்களான கணக்க, நீங்கள் எத்தனை பேர் செயற்படுகிறீர்கள் என்று பார்க்காமல் இங்கே செயற்படுகின்ற புரட்சியினாலே மேற்கொள்ளப்பட்ட இந்த முயற்சி யாழகத்தியன் எங்கிருந்தாலும் அவருடைய புகழை உலகம் முழுக்க கொண்டு செல்லும் என்று கூறி அவரை வாழ்த்தி அவருடைய முயற்சிகளை முன்னெடுக்கின்ற எங்களுடைய புரட்சியையும் வாழ்த்தி, அவரோடு இணைந்து பணியாற்றுகின்ற இளைய தலைமுறையையும் வாழ்த்தி, இந்த இளைய படைப்பாளிகளே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், நாங்கள் எல்லாம் மிக சாதாரண ஆக்கள் நாங்கள் நினைச்சு கொண்டிருக்கிறோம். அப்படி அல்ல, தமிழர்கள் நாங்கள் செம்மொழி, செம்மொழி எங்கடுத்து மொழி, செம்மொழி 5000 2000 3000 வருஷத்துக்கு முந்தின மொழி, இன்றும் உலகம் முழுவதுமே போடக்கூடிய மொழி, எங்கட பெரிய கவிதை பாரம்பரியம் இருக்கிற, பெரிய கவிதை பொக்கிஷம் எங்களிடம் இருக்கிற, அவற்றையெல்லாம் கற்று நாங்கள் கவிதையை படித்தோம் என்றால் எங்களை யாரும் அசைக்க முடியாது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அப்பா. ஐயா வணக்கம். நீங்க ஊடகம் வந்ததுதான் எங்களுக்கு உதவும்.
விடுமுறை.